لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العظيم عن ابي هريره رضي الله عنه النبي صلى الله عليه وسلم لا تشد الرحال الا الى ثلاثه مساجد مسجد هذا مسجد الحرام مسجد الاقصى رواه البخاري ومسلم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தை படைத்த நோக்கம் மக்கள் இந்த பூமியில் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை தௌஹீதை ஈமான் விசுவாசத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னது போன்று பூமியில் அருச்சாட்டியமும் குழப்பமும் ஃபசாதும் உண்டாக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா விரும்புவது அடியார்கள் நிம்மதியாக அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அத்துடன் அவர்கள் பிறரை மதித்து மற்றவர்களை துன்புறுத்தாது நோவினை செய்யாது மனிதர்களில் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. மனித ஜின்களை நல்லமல்கள் செய்வதற்காக தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இதற்கு நேர் மாற்றமாக உலகத்தில் சில விசமிகள் எல்லா காலத்திலும் தோன்றிருக்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது லா துஸ்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, பூமியில் குழப்பமில்லாத ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாக்கப்பட்டதற்கு பிறகு ஃபசாதையும் அரிச்சாட்டியத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தாதீர்கள் மக்களே என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் போதித்ததை போன்று எல்லா நபிமார்களும் போதித்திருக்கிறார்கள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபியவர்கள் சொன்னது போன்று எக்ஸுருல் ஹர்ஜ் கொலை அதிகரிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தது அது உலகம் கண்டு கழித்து விட்டது. 1914-18 வரைக்கும் நடந்த உலக மகா யுத்தத்தையோ அல்லது 1939-45 வரைக்கும் நடந்த இரண்டாம் மகா யுத்தத்தின் அழிவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நபியவர்கள் சொன்ன வாசகங்கள் மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. இரண்டாம் மகா யுத்தத்தில் மாத்திரம் என்சைக்ளோபீடியாவின் அறிவித்தலின்படி 3 கோடியிலிருந்து 6 கோடி வரைக்கும் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது இந்நாட்டு ஜனத்தொகையின் 3 மடங்கை விட மேலானது. இந்த அளவுக்கு பெரும் எண்ணிக்கை மக்கள் பலவிதமாக நாசப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு 20ஆம் நூற்றாண்டை கழித்துவிட்ட நாம் 21ஆம் நூற்றாண்டும் அதைவிட ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. வியட்நாமில் நடந்த யுத்தத்தில் காலில்லாதவர்களின் எண்ணிக்கை 60,000, ஆப்கானிஸ்தானில் நடந்த
அந்த அழிவு நாசக்காரர்களின் முயற்சியால் 35,000 பேருடைய கால்கள் இல்லாமல் தவிக்கிறார்கள். நம்முடைய இந்த சிறு நாட்டின் மட்டக்களப்பு பகுதியில் மாத்திரம் காலில்லாதவர்களின் எண்ணிக்கை 2,500 இருக்கிறது. உலகத்தில் மோசமாக ஆயுதங்கள் பரிமாறப்படுகிறது. நவீன கருவிகள் மூலமாக மக்களை கொண்டு வாழும் ஒரு ஜனம் உலகத்தில் உண்டாகிவிட்டது. பிறர் இரத்தத்தில், பிறர் அழிவில், பிறரை நாசப்படுத்தி நாடுகளை மோசத்தில் தள்ளி தான் சுகமாக வாழ வேண்டும் என்று உலகத்தை அனுபவிக்கும் சிலருடைய ஃபிரௌனியத்தான தன்மை இந்த நிலைமையை உள்ளாக்கியிருக்கிறது. 550 மில்லியனுக்கும் மேற்பட்ட தொகையில் அனுமதிக்கப்படாத ஆயுதங்கள் மக்களிடத்தில் பரிமாறப்படுகிறது. 110க்கும் மேற்பட்ட பூமிக்குள்ளே பதியப்பட்டிருக்கும் கிரனைட்கள், இவைகளினால் 20 நிமிஷத்துக்கு ஒரு மனிதன் உலகத்தில் நாசமாகிக் கொண்டே இருக்கிறான். இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு சூழலை இன்று உலகம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது அந்த ஊருக்கு விஷம சில கிருமிகளை பரப்பும் யுத்தங்களாக இது மாறி 1991 ஈராக் நாட்டில் கேன்சருடைய அந்த விஷங்களை பரப்புவதினால் மிக அதிகமான மக்கள் புற்றுநோய்க்கு ஆளாக இருக்கிறார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் ஒரு பயங்கரமான மனித அழிவுக்குரிய ஒரு சூழலை இன்று நாம் உலகமெல்லாம் காண்கிறோம். இது 19ஆம் நூற்றாண்டு ஒரு வகையான கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கமாகவும், கடந்த நூற்றாண்டு யூதர்களுடைய சக்தியாகவும் அது திகழ்ந்து இந்த இருசாராரும் ஒன்று சேர்ந்து உலகத்தில் வளர்ந்து வரக்கூடிய, முன்னேறி வரக்கூடிய எல்லா வகையிலும் ஒரு சிறந்த வழிகாட்டலை முன்வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்களை தான் இன்று குறிவைத்திருக்கிறார்கள். உலகத்தின் எந்த பகுதியிலும் முஸ்லிம்கள் தாக்கப்படுவது, அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவது, அவர்கள் அநியாயமாக கொல்லப்படுவது மிகவும் சகஜமாகிவிட்டது. அனைவர்களுடைய எண்ணங்களும் முஸ்லிம்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வுடன் தான் இன்று இந்த நிலைமைக்கு நாம் ஆளாக இருக்கிறோம். பக்கத்து நாட்டிலிருந்து எடுத்து ஈராக்கை தாண்டி உலக நாடுகளில் பல பகுதிகளையும் பார்க்கும் பொழுது அந்த பலஸ்தீன் மண்ணில் இன்னும் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பல ஊர்களில் இன்று இந்த பயங்கரமான நிலைமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் சமுதாயம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி நடக்கும் மக்கள், அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கலை மதிக்காமல் வாழக்கூடிய மக்கள் உலகத்தில் அதிகரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் அதிகரிக்கவே செய்கிறது. நல்லடியார்களாக வாழும் பொழுது பூமியை ஒரு நிம்மதியான நிலைமைக்கு அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மக்கள் உண்டாகும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு நாசத்தையும் அழிவையும் ஏற்படுத்தி விடுகிறான். குர்ஆனுடைய சூரா நூஹ் என்ற அந்த சூரத்திலிருந்து ஆரம்பித்து சூரத்து நாஸ் வரைக்கும் ஏன் நூஹ் என்று சொன்னேன் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு உலகத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமாக வந்ததாக இருந்தால் அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய அந்த மக்களுக்கு தான் வந்து சேர்ந்தது. நீ தாவுது கௌமி லைலவ நஹாரா, இரவு பகலாக மக்களை அழைத்தும் அவர்கள் செவிமடியாத காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அழிவும் அந்த கப்பலில் ஏறிய ஒரு சாராரை தவிர மக்கள் அனைவர்களும் அழிவிலாகிவிட்டார்கள். மகனையோ மனைவியையோ பாதுகாக்க முடியாத நிலைமை. இன்னமும் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளாக இருந்த போதிலும் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹு தஆலா திட்ட தெளிவாக சொல்லிவிட்டான். ஈமானுடைய உறவுதான் பலமானது, அமல்களுடைய உறவுதான் சக்தி வாய்ந்தது, அல்லாஹுடைய நம்பிக்கையுடன் வாழக்கூடியதுதான் அது மிகவும் உறுதியானது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தினான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், ஹதரத் நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் என்று உலகத்தில் பல காலங்கள் வந்தது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு நபியாக அனுப்பினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் இஸ்மாயில் என்று ரெண்டு குழந்தைகளை கொடுத்தான். இஸ்மாயில் அவர்கள் ஹாஜர் மூலமாகவும் இஸ்ஹாக்கை சாரா மூலமாகவும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செல்வங்களாக கொடுத்தான். மக்கத்தில் வந்து குடிபோர்ந்த அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதனுடைய வாரிசுகள் தான் நீங்கள் நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள். அந்த வாரிசுகளாக வந்தவர்கள் நாம். யூதர்களும் அவர்களும் நபிமார்களுடைய வாரிசுகள் தான். அவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் தான் இஸ்ராயில் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சந்ததியை தான் பனு இஸ்ராயில் என்று வைத்தார்கள். யாக்கூபுக்கு கிடைத்த யூசுப், யாக்கூபு கிடைத்த இஸ்ஹாக், இஸ்ஹாக் கிடைத்த யூசுப். கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் என்று இந்த சந்ததியை வர்ணித்திருக்கிறது. யூசுஃபுடைய தந்தை இஸ்ஹாக், யாக்கூப், யாக்கூபுடைய தந்தை இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய தந்தை இப்ராஹிம் என்று வர்ணிக்கிறது வரலாறு. இந்த வரலாற்றை யகூதிகளுடைய உண்மையான வரலாறு என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். டேவிட், ஜோசப் என்று அவர்கள், ஜீசஸ், அப்ரஹாம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நபிமார்கள் எங்களுடைய பார்வையிலும் கண்ணியமானவர்கள். நாம் அவர்களை எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் பார்ப்பதற்கு கற்பிக்கப்பட்டவர்கள். அப்ரஹாம் இப்ராஹிம் என்று சொல்வோம், அவர்கள் டேவிட் என்று சொல்வதை தாவூத் என்று சொல்வோம், சொலமன் என்று அவர்கள் சொல்வதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வோம், ஜீசஸ் என்று சொல்வதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வோம். அவர்கள் எதை நபிமார்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாமும் கண்ணியமான நபிமார்களாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனை எங்கிருந்து உருவாகிறது என்றால், அவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த உறவை, இந்த தொடர்பை, அங்கு உருவாக்கப்பட்ட இந்த மேலான காபத்துல்லாவை, அவர்கள் இதை சங்கைக்குரிய இடமாகவோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை, அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பிறந்த குழந்தையாகவோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து இந்த முஸ்லிம்களை நாசக்காரர்களாக, இவர்களை ஒரு தவறான ஒரு பிடைப்பாக அவர்கள் என்னும் காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு பாரிய விளைவுகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம்களுக்கு எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் முஸ்லிம் என்று தான் சொல்லியிருக்கிறான். குர்ஆனுடைய இந்த திருவசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், இப்ராஹிம் மூன்று விடயங்களை அல்லாஹ் இங்கு மறுத்திருக்கிறான். இப்ராஹிம் யஹூதியும் அல்ல, இப்ராஹிம் நஸ்ரானியும் அல்ல, இப்ராஹிம் சிலையை வணங்கக்கூடிய முஷ்ரிக்கும் அல்ல. யூதர்களோ கிறிஸ்தவர்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தன் பக்கம் திருப்பிக் கொள்ளக்கூடியது அது தவறானது. அல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் சத்திய மார்க்கத்தின் மீது உறுதியாக இருந்தவர்கள், சத்தியமற்ற அசத்தியமான மார்க்கத்தை விட்டு ஒதுங்கியவர்கள் என்ற உண்மையான முஸ்லிம் என்பதாகவும், ஹனீஃபம் முஸ்லிமன் என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். யூதர்கள் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய வழிபடி செல்லவும் இல்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களோ ஜீசஸ் என்று வர்ணிக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் காட்டப்பட்ட வழிபடி செல்லவும் இல்லை. தன்னுடைய மனோ இச்சையின்படிதான் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட போராமையின் விளைவுதான் உலகத்தில் அவர்கள் இந்த நாசகார செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வந்த நபிமார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சங்கையாக கட்டப்பட்டதுதான் பைத்துல் மக்திஸ், பைத்துல் முகத்தஸ், ஈலியா என்று வர்ணிக்கக்கூடிய அந்த புனிதமான இடம். நசாயுடைய ஒரு ரிவாயத்தில் அபூதர் ரஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் ஒரு விடத்தன் கேட்டேன், ஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயு மஸ்ஜிதின் புதை அவ்வலன், முதலாவது தயாரிக்கப்பட்ட அல்லாவினால் ஏற்படுத்தப்பட்ட வீடு மஸ்ஜித் எது என்று கேட்டார்கள். காலல் மஸ்ஜித் அல் ஹராம், அதுதான் இந்த அவ்வல பைத்தின் புதையலின் நாசில் அல்லது பக்கத்த முபாரக முதலில் ஆலமி என்று அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய அந்த பரக்கத்தும் ஹிதாயத்தும் உள்ள அந்த காபத்துல்லா, அந்த பைத்துல்லா, அந்த ஹரம் ஷரீப் என்று வர்ணிக்கக்கூடிய அல்லாஹுடைய வீடு. சும்மா ஐயுன் கேட்டார்கள், அதற்கு பிறகு எது சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதுதான் அந்த பைத்துல் முகத்தஸ், அதுதான் அந்த பைத்துல் மக்திஸ் என்று வர்ணிக்கக்கூடிய அந்த அல்லாஹுடைய வீடு. சும்மா கொழுத்து கம் பைனகுமா, அது இரு இரு கட்டிடங்களுக்கும் இடையில் உள்ள காலம் எது என்று கேட்ட பொழுது, அர்பவுன ஆமன், 40 வருடம் என்று சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே உருவாக்கப்பட்டு வந்த இந்த அடிப்படையான அல்லாஹுடைய வீடுகள், அதிலும் முதலாவது உலகத்தில் அமைக்கப்பட்டதே அந்த காபத்துல்லா என்பதாகவும், அதற்கு 40 வருஷத்துக்கு பிறகு அந்த மஸ்ஜிதுல் ஹராம் உண்டாக்கப்பட்டதும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்தே நபிமார்களுடைய தொடர்பு அதிலிருந்து வருவதும், முஸ்லிம்கள் தான் இதுக்கு உருத்தானவர்கள், கமா சல்லை தாலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று தன்னுடைய ஐவேல தொழுகைகளிலும் அந்த மற்ற நஃபிலான தொழுகைகளிலும் தொழுகையின் தஷஹ்புதை, அந்த ஷஹாதத்தை, அந்த அத்தஹியாத்தை ஓதி வரக்கூடிய முஸ்லிம்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரான மார்க்கத்தின் மீது இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு தொழுகையிலும் ஞாபகப்படுத்தக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹ் சொல்லிவிட்டால் இப்ராஹிம் யஹூதியும் அல்ல, நஸ்ரானியும் அல்ல, முஸ்லிக்கும் அல்ல, அவர் உண்மையான முஸ்லிம் தான் என்றே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ஆக பைத்துல் மக்திஸ் கட்டப்பட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினால், ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த பனு இஸ்ரேலுடைய சூரத்தில் பயான் செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் 6, 7, 8 என்று வரக்கூடிய வசனங்களில் அல்லாஹ் தஆலா ஒரு அடிப்படையை சொல்லி காண்பிக்கிறார். உலகத்தில் அரிச்சாட்டியத்தையும் பசாதையும் குழப்பத்தையும் நீங்கள் ஏற்படுத்துவீர்கள், உங்களுடைய பசாதுகள் உலகத்தில் உண்டாகும், ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் மீண்டால் நாமும் மீளுவோம், நீங்கள் நேர்வழியின் பக்கம் வந்தால் நானும் நிம்மதியின் பக்கம் உங்களை கொண்டு வருவோம், நீங்கள் நாசகாரத்தில் போனால் நாங்களும் குழப்பத்தை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். சில உலமாக்கள் ஒரு அழகான கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள், பைத்துல் மக்திஸுக்கும் ஹரம் ஷரீஃபுக்கும் உள்ள ஒரு சிறிய வித்தியாசம். ஹரம் ஷரீஃபுக்கு தாக்குதல் நடத்த வந்த நேரத்தில் அந்த அப்ரா படையெடுத்து வந்த பொழுது, அந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்லி நகன்ற பொழுது, தர்மீஹிம் பிஹஜாரத்தின் மின் சித்தீல் என்று அல்லாஹ் புடி கற்களை அனுப்பி அவர்களை நாசப்படுத்தினார். அந்த அப்துல் முத்தலிப் அவர்களும், இது அல்லாஹுடைய வீடு, அவனே பொறுப்பெடுத்திருக்கிறான், அவன் பாதுகாத்துக் கொள்வான் என்று ஒதுங்கிக் கொண்டார்கள். ஆனால் பைத்துல் மக்திசுடைய விஷயத்தில், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய வழிமுறை சுன்னத் வித்தியாசமாக இருக்கிறது. மக்களே, நீங்கள் நேர்மையாக அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் நாம் இதை சீராக வைப்போம், நீங்கள் சீர்கெட்டு போனால் இங்கும் பயங்கரமான நிலைமை உண்டாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த பைத்துல்லாக்கு பிறகு கட்டப்பட்ட இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கடுமையான 6 பயங்கர யுத்தங்களை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைக்கு பிறகு வரைக்கும் பயங்கரமான நிலைமைகளை, புக்த் நசர் அதுக்கு முன்னால் வந்தவர்கள் மூலமாக பயங்கரமான சோதனைகளை அனுபவித்திருக்கிறது. இதே பழைய வரலாறு. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் பயான் செய்கிறார்கள், 3 பள்ளிகளை தவிர எந்த பள்ளியும் தொழுகைக்காக பிரயாணம் செய்வதை அது தடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மகளால் ஒரு பள்ளி இருக்கும் பொழுதே, நான் இதுக்காக தொழுக போகிறேன், கட்டுக்கலை பள்ளியை நேர்ந்திருக்கிறேன் என்று யாருக்கும் நேரத்துக்குள்ள அனுமதி இல்லை. நேர்றதாக இருந்தா அந்த 2வது பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த மதீனத்து பள்ளி மஸ்ஜிதுல் மதீனத்துல் முனவ்வரா உள்ள நபியுடைய அந்த கட்டப்பட்ட பள்ளி, அல்லது மஸ்ஜிதுல் ஹராம், அதில் போய் இஃத்திகாப் இருப்பேன், அதில் போய் நான் தொழுவேன் என்று ஒரு நியத்து வைப்பதற்கு அனுமதி உண்டு. இதைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. லா துஷத்து ரிஹால் இல்லா இலா ஸலாஸத் மசாஜித், 3 பள்ளிகளுக்கு தான் வணங்குவதற்காக நியத்து வைத்து பிரயாணம் செய்து போவதற்கு அனுமதி உண்டு. மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய பள்ளி மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அடிப்படையில் பஜாரில் இருக்கிறோம், தொழுக வருகிறோம், இதுதான் இலகுவாக லேசாக இருக்கிறது, அதல்ல. தூரத்தில் இருந்து வந்தோம், இறங்கிவிட்டோம், அதல்ல. இது பிரச்சனைக்குரியது அல்ல. இந்த பள்ளிக்கு நேர்ந்து போறது இது தடுக்கப்பட்டு உள்ளது. இந்த மூணு பள்ளிக்கும் தாராளமாக போகலாம். ரெண்டை அல்லாஹ் நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறான். மூணாவது, அது இரண்டாவது இடத்தை வகிக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா தான் இன்று முஸ்லிம்களுடைய கையிலிருந்து திரும்பி போயிருக்கிறது. அது அல்லாஹ் அடிப்படையை முற்கூட்டியே பயான் செய்திருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் இந்த பள்ளியை உங்களுக்கு தருவதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதை கொண்டுதான் அல்லாஹ் இந்த நிலைமையை ஏற்படுத்துகிறான். ஆனால் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மிக கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், உலகத்தில் என்றுமே யூத கிறிஸ்தவர்கள் ரெண்டு வகையான யுத்தத்தை மூட்டிருக்கிறார்கள். ஒன்று, அவர்களுடைய சிந்தனை அதை புரட்சிகரமான, அவர்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய போக்கு, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய அந்த பொருளாதாரம், அதுதான் உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோள். நாம் சொல்லும் அந்த கம்யூனிசம், நாம் சொல்லும் அந்த சோசியலிசம், நாம் சொல்லும் அந்த டெமோக்ராட்டிக், இந்த அமைப்பு தான் உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலத்திலும் சூப்பர் பவரில் உள்ளவர்கள் விரும்புவார்கள். அவர்களுடைய விருப்பம் இதுதான். நாம் எதை தயாரிக்கிறோமோ அந்த ப்ரொடக்ட் தான் உலகத்தில் அது முன்னேறி போக வேண்டும். பொருளாதாரத்திலும், அரசியலிலும், வாழ்க்கை அமைப்பிலும், நாங்க ஆடையை களைஞ்சு நடந்தோம்னா நீங்க ஆடையை மூடிக்கொண்டு நடக்க கூடாது. நாங்க குடிச்சு கொண்டு இருக்கிறோம்னா நீங்க குடி வெறியில இருக்கணும். நாங்க கொண்டு கொண்டிருப்போம் என்று சொன்னா நீங்க அதை விட குலக்காரர்களாக இருக்கணும் என்பதுதான் அவர்களுடைய அடிப்படையான நோக்கம். அந்த நோக்கத்துக்கு யார் அடிப்பணிய மாட்டார்களோ, யார் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, இல்ல உங்களை போல நாங்க சொர்க்கத்திலிருந்து துனியாக்கு அனுப்பப்பட்ட நேரத்துல தான் நிர்வாணமாக இறக்கப்பட்டோம், அந்த நேரத்துல இலக்கொலையை போட்டு கொண்டு மறைச்சு கொண்டு நாங்க எங்க ஆடைகள்ல முன்னேறி நாங்க எங்களை மூடிக்கொண்டு தான் வாழ விரும்புறோம் என்று சொன்னா, பிரான்ஸ்ல பழைய உள்ளதையும் கலட்டிட்டு தான் போக வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்தித்தது போன்றுதான் நிர்பந்திப்பார்கள். இதை உங்களுக்கு தர முடியாது, இந்த நாட்டுடைய சட்டம் இப்படிதான் என்று அவர்களுடைய போராட்டங்கள் இப்படிதான் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய கருத்துக்கு இணங்காத பட்சத்தில் குர்ஆன் சொல்கிறது, நான் சொல்லவில்லை, அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாத வரைக்கும் அவர்கள் உங்களோட ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்களுடைய அரசியல் உங்களுடைய அரசியல், அவர்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஆடை உங்களுடைய ஆடை, அவர்களுடைய உணவு உங்களுடைய உணவு, அவர்களுடைய கலாச்சாரம் உங்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு உங்களுடைய பண்பாடு, அதுக்கு ஒத்தாக போனீங்க நீங்க சரி, இல்லன்னா நீங்க எதுவாக மாறுவீங்க, நீங்க தீவிரவாதிகள், நீங்க ஃபண்டமெண்டலிஸ்ட், நீங்க டெரரிஸ்ட், நீங்க தான் அநியாயக்காரர்களாக உலகத்தில் சித்தரிக்கப்படுவீங்க. இதுதான் உலகம் கண்ட வரலாறு. அவர்கள் என்ன செய்வார்கள், எப்பொழுதுமே வாக்கு மாறுவார்கள். வாக்கு மாறுவதை அது அவர்களுடைய கலை. யூதர்கள் அவர்கள் வாக்கு மாறுவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள், மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். எந்த நேரத்திலும் வாக்கு மாறுவதில் மிக உறுதியானவர்கள். பனு குறைதா, பனு கைலுகா, பனு நதீர் போன்ற குலத்தார்களுக்கு ஏற்பட்ட அந்த மதீனாவில் ஏற்பட்ட யுத்தங்களும் இதை தான் எடுத்து காண்பிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் அதுக்கு அநியாயம் செய்வது, அந்த ஒப்பந்தத்தை மீறுவது, அதுக்கு மாற்றமாக செயல்படுவதுதான் அவர்களுடைய அந்த உணர்வுகளாக இருந்து வந்திருக்கிறது. நபி அவர்களுக்கு விஷமூட்டினார்கள், நபி அவர்களுக்கு சுனியம் செய்தார்கள், நபி அவர்களை அடிப்பதற்கு கல்லை தலையில் போடுவதற்கு வந்தார்கள், நபி அவர்களுக்கு எதிராக பள்ளியை கட்டினார், நபி அவர்களுக்கு எதிராக யுத்தங்களை ஆரம்பித்தார்கள். இப்படி எல்லா வகையிலும் முஸ்லிம்களை நாசப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களிடத்தில் இருந்தே வந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியாயமாக உலகத்தில் நிம்மதியை நிலைநாட்டி, டெரரிசத்தை அந்த போக்கி, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீக்கி உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுடைய உள்ளத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை போட்டு விடுகிறான். அதற்கு ஒரு உதாரணம் தான் உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை, காலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அவர்களுடைய படையாக அதை பைத்துல் மக்தஸை முன்னோக்கி சென்றது. உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்துடைய நாலா புறத்தையும் கைப்பற்றிக் கொண்டு போகும் பொழுது பைத்துல் மக்தஸையும் கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த காலித் இப்னு வலீத் ரதியல்லாஹுடைய படையுடன் அங்கு கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் காலம், கிறிஸ்தவர்கள் அந்த ஆலயத்தை அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அபு உபைதின் ஜர்ரா ரதியல்லாஹு அவர்கள் அந்த பைத்துல் மக்தஸ் இந்த ஜெருசலத்துக்கு சென்று சாவியை தருமாறே, நாம் இதை எந்த இரத்தமும் சிந்தாமல் அநியாயம் செய்து அட்டகாசம் புரிந்து சொத்துக்களை பறித்து மக்களை கொண்டு இன்று நடப்பதை போன்று நாம் ஒருபோதும் செய்ய மாட்டோம். நாம் இந்த ஆலயத்துக்கு இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர்கள், நாம் தான் முஸ்லிம்கள், எங்களுக்கு தான் இது சொந்தமானது. எங்களுடைய ரப் நீங்க எப்பொழுதும் இறைவனுக்கும் மாற்றம் செய்தவர்கள், நபிக்கும் மாற்றம் செய்தவர்கள். மூசாவை தான் பின்பற்றுகிறோம், தௌராத்தை தான் ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்களுக்கும் அநியாயம் செய்தீர்கள். ஈசாவை தான் பின்பற்றினோம் என்று யகுதிகள் அவர்களை சிலுவையில் அடித்தார்கள். நீங்களோ அல்லாஹ்வுடைய தெய்வத்தின், அல்லாஹ்வுடைய மகன் என்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். எப்பொழுதும் மாற்றமாக நடக்கக்கூடிய உங்களுக்கு இது சொந்தமானது அல்ல. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கமாசல்லை தாலா இப்ராஹிம் அலி இப்ராஹிம் என்று தொழுகையில் நினை காட்டக்கூடிய அவர்கள் தான் இதுக்கு சொந்தமானவர்கள் என்பதை உறுதிப்படுத்த, உலகத்துக்கு தெளிவுபடுத்த, எப்படி யுத்தம் நடக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா உமர் கத்தாப் ரழியல்லாஹு அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த ஃபாதரே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அபூபைதா இந்த சாவியை ஒப்படைக்கிறதுக்கு உமர் என்ற ஒருவர் வர வேண்டும், அவர் இந்த தோற்றமுடையவர் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, அவர் வந்தால் அவர் கையில் நாம் சாவியை கொடுத்து விடுவோம். உமர் கத்தாப் ரழியல்லாஹு வரக்கூடிய அந்த வரலாறு மிக நீண்ட வரலாறு. அபூபைதா ரழியல்லாஹு அவர்கள் ஆடையை கொடுத்து நீங்க கொஞ்சம் ஆடையை மாத்திக்கோங்களேன், இதுல ஏறிக்கோங்களேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்ல உமர் ரழியல்லாஹு அவர்கள் கோபப்பட அவர்கள் அடிக்க, அதுக்கு பிறகு அவர்கள் கிழிஞ்ச ஆடையுடன் அவர்கள் அபூபைதாவை அவர்கள் அவர்களுடைய வேலைக்காரரை அந்த கழுதையின் மீதோ ஒட்டகத்தின் மீதோ ஏற்றிக்கொண்டு தான் செருப்பையும் தூக்கிக் கொண்டு அந்த பைத்துல் மக்தஸை முன்னோக்கி போன பொழுது எந்த அநியாயமும் இல்லாமல், எந்த இரத்தமும் சிந்தாமல், எந்த ஒரு கொலையும் நடக்காமல் அந்த திருவக்கோலை அந்த ஃபாதர் எடுத்து இருந்தார். இதோ வந்துவிட்டார், இவர்தான் இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் என்று உமர் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் இதை எடுத்துக்கொண்டார்கள். காலம் கடந்தது, உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலம் மிக சிறப்பாக இருந்தது. நிம்மதியான சூழலை மக்கள் அடைந்தார்கள், நிம்மதியாக சந்தோஷமாக அனைவர்களும் அங்கு போனார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் சில சட்டங்கள் வகுக்கப்பட்டது. உமர் ரழியல்லாஹு அவர்கள் உங்களுடைய ஆலயங்களை உடைக்க மாட்டோம், தகர்க்க மாட்டோம், எங்களுடைய சட்டத்தை நீங்கள் பலிப்படுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்க மாட்டோம், எங்களுடைய தொழுகையை நீங்கள் தொழுக வேண்டும் என்று பலவந்தப்படுத்த மாட்டோம், உங்களுடைய ஆலயங்களை உடைக்க மாட்டோம், நீங்க நிம்மதியாக வாழ முடியும், எங்களுக்கு ஹிராஜ் என்ற அந்த வரியை நீங்கள் கட்ட வேண்டும் என்பதாக உமர் ரழியல்லாஹு அவர்கள் சட்டம் வகுத்தார்கள். மிக அழகாக உலகத்துடைய நிம்மதியான ஒரு சூழலை, ஒரு பெண் ஈராக்கில் இருந்து பலஸ்தீனுக்கு பைத்துல் மக்தஸுக்கும் போய் அவர் மக்காவுக்கும் வந்து அவர் மதீனாவுக்கும் சென்று தட்டத்தனியாக திரும்பி போகக்கூடிய ஒரு நிம்மதியான சூழலை உமர் கத்தாப் ரழியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் உலகத்துக்கு எடுத்து காண்பித்ததை இன்றும் ஐரோப்பியர்கள் திருடக்கூடிய அந்த சட்டங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறதை உமருடைய வாழ்க்கையில் அவர்கள் காட்டிய முன்மாதிரி. என்ன நடந்தது, நிம்மதியாக வாழ்வதற்கு காரணம் உமர் ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு சொத்தை உரையாடவில்லை, மக்களுடைய பணத்தை எடுக்கவில்லை, தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணித்து மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வில் அவர்கள் மாறினார்கள். அவர்களுடைய நீதமான ஆட்சி இருக்கிறதே உலகத்தின் நாலாபுரத்திலும் செழிப்பாக இருந்தது. அந்த நிலைமை மாறி 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 வந்து 300 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த சிலுவை யுத்தம் என்றே சொல்வதற்கு நேரமில்லை. சிலுவை யுத்தம் என்பதை ஒவ்வொருவருடைய கரத்திலும் அந்த சிலுவை கொடுக்கப்பட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டு பயங்கரமான அழிவுகளை, நாசத்தை அந்த ஏற்படுத்தினார்கள். 1119 அதுக்குரிய அந்த காலக்கேடில் ஏற்பட்ட பயங்கரமான அழிவு முஸ்லிம்களை எரித்தார்கள், பள்ளிகளுக்குள்ளே எரித்து விட்டார்கள், அவர்களை வீடுகளிலே எடுத்தெடுத்துக் கொண்டார்கள், சிறு குழந்தைகளை தூக்கி தூக்கி மதில்களில் அடித்துக் கொண்டார்கள். அந்த சிலுவை யுத்தம், அந்த சிலுவை யுத்தத்தை தாங்க முடியாமல் தான் அல்லாஹு தஆலா எகிப்து நாட்டில் உண்டாக்கிய சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா சுல்தான் சலாஹுத்தீன் அவர்களுடைய ஒரு ஆட்சியை கொண்டு அவர்களும் உமர் கத்தாவுடைய அந்த வழிமுறையை பின்பற்றி நான் இந்த அநியாயத்தையும் செய்ய விரும்பவில்லை, இந்த நாசத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை என்று பல வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் திரும்ப சலாஹுத்தீன் அய்யூபி மூலமாக அந்த பைத்துல் மக்தஸை திருப்பி கொடுத்தான். அவர்களுடைய துவாவும் அவர்களுடைய மன்றாட்டமும் அவர்களுடைய விருப்பமும் சலாஹுத்தீன் அய்யூபியை பற்றி எழுதக்கூடிய நேரத்தில் ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள், அவருடைய உள்ளத்தில் அங்கு நடந்த அநியாயங்களை அவர் நினைக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த கவலையை ஒரு மலையின் மீது வைத்தால் அந்த மலை தூண்டாக அது சாம்பலாகிவிடும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த அந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த அவல நிலைமையை பார்த்து, முஸ்லிம்கள் கொல்லப்படும் அந்த நிலைமையை பார்த்து இந்த விதமான ஒரு கவலையும் அவருக்கு ஏற்பட்டது. அன்றே இன்றைய காலத்தில போல நவீன இந்த பம்ப்ஸ்களும் இந்த கருவிகளும் இந்த விஷக்கிருமிகளும் தாக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த காலத்தில் இருக்கவில்லை. வாளால் வெட்டி வெட்டி எந்த அளவுக்கு என்று சொன்னா பைத்துல் மக்தஸ் இடத்துல போய் நின்று சொன்னா 70,000 பேருடைய மயத்து அப்படி இருக்கிறது, குதிரையில் உள்ளவர்களுடைய அந்த கால்களில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்டதுதான் அந்த சிலுவை யுத்தமாக அமைந்தது. அந்த யுத்தத்தையும் கடத்தி 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 அல்லாஹ் சலாஹுத்தீன் அய்யூபியை கொண்டு ஒரு திரும்ப பயங்கரமான ஒரு நிலைமையை தள்ளி அல்லாஹ் ஒரு நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தான். ஆனால் வேளாண் சகோதரர்களே, பிரியாக்களே, அதற்கு பிறகு இந்த உலகத்தில் கடந்த நூற்றாண்டில் அமெரிக்கர்கள் வந்து அவர்களுடைய திருடர்களை, அவர்களுடைய தவறானவர்களை, அவர்களுடைய குற்றவாளிகளை அதை கொண்டு பெற்று வைக்கக்கூடிய இடமாக மாற்றியதுதான் இன்று அந்த பலஸ்தீனாக மாறி, இன்று அவர்கள் அதை ஆக்கிரமித்து இஸ்ரேலர்கள் இந்த தன்னுடைய பூமி என்று வாதிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் அநியாயத்தையும் அட்டுழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சம் இல்லாதவர்கள் துரிபத் அலைகும் தில்ல தோல் மஸ்கரா, அவர்களுக்கு இழிவையும் கேவலத்தையும் அல்லாஹ் சாட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். எண்ணிக்கையில் பார்த்தீங்க என்று சொன்னால் உலகத்துடைய பாப்புலேஷன்ல முஸ்லிம்களுடைய ஒரு தூசிக்கும் புறமாட்டார்கள். எண்ணிக்கையில் இவ்வளவு கொஞ்சமாக இருக்கக்கூடிய யூதர்கள் முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன் என்ன உலகத்துல, உலகத்துடைய நாலில் உண்டு மூணில் உண்டு என்று வர்ணிக்கக்கூடிய முஸ்லிம்கள், 45 மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளை உள்ளடக்கிய இந்த முஸ்லிம்களுடைய நிலைமையா என்று இந்த அவல நிலைமையா இருக்கிறது. முஸ்லிம்கள் தாய்மார்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கும் கட்டுக்கேவதற்கு தைரியம் இல்லாத ஒரு நிலைமையில் நாங்கள் நீங்கள் ஆக இருக்கிறோம். மிகவும் ஒரு கவலையான அந்த ஒரு சலாஹுத்தீன் அய்யூபி, அந்த ஒரு மரகத்தாவை இந்த பூமி காணப்பட்டாதா என்ற ஒரு உருக்கமான நிலைமையை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். என்ன என்ன அவரும் பெட்ரோலுடைய குறைவா, பணத்துடைய குறைவா, அல்லா தாலா எதுலதான் முஸ்லிம்களுக்கு குறை வைத்திருக்கிறான்? எதுலையுமே முஸ்லிம்களுக்கு குறை வைக்கவில்லை. செல்வத்தை கொடுத்து, துனியாவை கொடுத்து, ஆட்சியை கொடுத்து, ஆனா துனியாவுடைய மோகத்தையும் ஷைத்தான் கொழுந்து போட்டு விட்டான். ஆகரத்துடைய கவலையையும் ஷைத்தான் போக்கிவிட்டான். ஆகரத்துடைய கவலை எடுபட்டு துனியாவுடைய மோகம் குடிக்கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கவலையான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமர் கத்தாப், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த நிகழ்வை நான் இதற்கு முன்பும் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறேன். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஸ்பை ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அவன் ஒப்புவெடுக்க போனான். அப்போன இடத்துல ஒருவர் குருடர் குரான் ஓதி கொண்டிருக்கிறார், ஒரு கிறிஸ்தவரின் ஊரில் குரான் ஓதுகிறாரே என்று சலாம் சொன்ன பொழுது அவர் மௌனமாகிவிட்டார். சலாம் சொல்ல சொல்ல பதில் வரவில்லை. ஏனென்று கேட்டார்கள். நான் எப்படி சலாம் சொல்ல முடியும், இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு சலாம் சொல்ல பதில் சொல்வதற்கு என்னுடைய நான் வரமாட்டாரே. நானோ ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால் தான் இவர்களால் இந்த அநியாயத்துக்கு ஆளாக்கப்பட்டேன். என்ன நடந்தது என்று கேட்டார்கள். நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் இஸ்லாத்தை விட மாட்டேன் என்ற ஒரே காரணத்தினால் இரண்டு கம்பிகளை நெருப்பில் போட்டு சூடாக்கி என் கண்களில் குத்திவிட்டார்கள். நான் தப்பித்து ஓட முடியாத நிலைமையில் இருக்கிறேன். அந்த ஸ்பை என்ன செய்கிறார், துப்பறிய வந்தவர் அவர் போய் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சொல்ல, இந்த ஒரு முஸ்லிமுக்காக உமர் இப்னு அப்துல் அசீஸ் எடுத்த நடவடிக்கை கடிதம் எழுதினார்கள் அந்த கிறிஸ்தவ தலைவருக்கு. என்னுடைய கலிமா சொன்ன ஈமானுடன் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிமை நீ விடுவிக்காவிட்டால் என்னுடைய படையின் ஆரம்பம் அங்கும் முடிவு இங்கும் இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுக்காக உலக தலைவர்கள் எல்லாம் 100 சேனலையும் போட்டு போட்டு விதவிதமாக சிஎன்என் காட்டக்கூடியதையும் அந்த ஒவ்வொரு சேனலும் காட்டக்கூடிய ஒவ்வொன்றையும் எடுத்து பிபிசியையும் பார்க்கிறார்கள், சிஎன்என் பார்க்கிறார்கள். யாருக்கும் ஒன்று கூட்டி ஒரு ஆலோசனை செய்து நிப்பாட்டுங்கள் என்று சொல்வதற்கும் தைரியம் இல்லாத ஒரு நிலைமையை, ஒரு கோலத்தனமான நிலைமையை நாம் இன்று அடைந்திருக்கிறோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இடத்தில் நாம் சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய இந்த நாட்டிலும் நாம் என்னதான் செய்ய முடியும்? நம்மால் உள்ளத்தில் ஒரு கவலையும் ஒரு குமுறலும் ஒரு சுட்டு கண்ணீரும் அளிக்க முடியும். நம்முடைய உதவி கரங்களை அவர்களுக்காக நீட்ட முடியும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் ஒரு அழகான போராட்டத்தை இந்த நாட்டில் கொடியெடுத்துக் கொண்டு பாதையில் இறங்கி சண்டை சச்சரவில் ஈடுபடுவது அல்ல, அதல்ல நாம் செய்யும் யுத்தம். அல்லாஹ்வுடன் நாம் யுத்தம் செய்ய வேண்டும், எங்களுடைய நஃப்ஸுடன் யுத்தம் செய்ய வேண்டும். யாருடைய கண்ணீர், யாருடைய அழுகை, யாருடைய அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய மன்றாட்டம், அல்லாஹ்வுடைய அருசியை சம்பவித்து அல்லாஹ்வுடைய உதவியை இறக்க வைக்குமோ சொல்ல முடியாது. அதனால் மேலான கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, இன்றும் ஒரு பயங்கரமான நிலைமையை முஸ்லிம்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீன் மண்ணிலும் அவர்கள் பயங்கரமாக தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநியாயமாக இந்த அநியாயக்காரர்கள், அவர்கள் குற்றவாளிகளாக வந்தவர்கள், அவர்களுக்கென்று தனி ஊர் இல்லாத இந்த நாசக்காரர்கள் அவர்கள் விஷமான கிருமிகளையும் பரப்பிக் கொண்டு நாசமான காரியத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் மன்றாடுவோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். அல்லாஹ்
அல்லாஹ் எமக்கும் ஒரு சுயட்சமான நிம்மதியான ஒரு சூழலை காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் அதை தரக்கூடியவனாக இருக்கிறான். அத்தோடு அந்த பலஸ்தீனை யோசிக்கக்கூடிய நாம் நம் நாட்டையும் மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டிலும் எவ்வளவு பயங்கரமான நிலைமை, குழந்தைகள் லட்சக்கணக்கான குழந்தைகள் அவர்கள் தாய் தந்தை இழந்தவர்களாக பாதைகளில் திரியும் காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. 25 வருடத்துடைய இந்த யுத்தம் பயங்கரமான நிலைமை நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பொருளாதார நெருக்கடி, கலாச்சாரத்தின் அமைப்புகள். சமீபத்தில் ஒரு சகோதரர் டெலிபோன் பண்ணுகிறார், இந்த சுனாமி தாக்கத்தால் என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், முஸ்லிம் தாய்மார்கள் முஸ்லிம் வாலிப பெண்கள் அவர்கள் ப்ளூ பிலிம் நடித்திருக்கிறார்கள். இந்த நாசக்காரர்கள் என்ஜிஓஸ் உதவி செய்ய வருகிறார் என்று சொல்லி எங்களுடைய தாய்மார்களையும் பெண்களையும் எடுத்தெடுத்து தவறான முறையில் அவர்களை சித்தரித்து அந்த படங்களை எடுத்தெடுத்து வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்கிறார்கள். இந்த அவல நிலைமை எத்தனையோ பகுதிகளில் முஸ்லிம்கள் மதம் மாறி போகக்கூடிய நிலைமையும் சமீபத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டுக்கு துவா செய்வதுடன், நம் நாட்டுக்கு துவா செய்வதுடன், நம் வீட்டுக்கும் நமக்கும் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். யா அல்லாஹ், என்னையும் நீ ஒரு உறுதியான முஸ்லீமாக, ஒரு சிறந்த முஸ்லீமாக, இந்த யூத கிறிஸ்தவ வழிபாடுகளில் இருந்து வெளியாகி உண்மையான நீதமான முஸ்லீமாக வாழ அல்லாஹ் அனைவர்களுக்கும் கிருபிசுவாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ பாதுகாப்பாயாக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாப்பாயாக, எங்கள் முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் உம்மாவை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பாயாக. இந்த நாட்டில் யாரெல்லாம் மனித நியத்துடன் வாழக்கூடிய ஒரு நிலைமையை இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. முஸ்லிம்களை தலைவிருந்து நிம்மதியாக வாழ செய்வாயாக. யாரா உலக நாடுகளில் எந்தெந்த பகுதிகளில் முஸ்லிம்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரா 35,000 கால்கள் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் முஸ்லிம்கள் தவிக்கிறார்கள் என்றால், யாரா எங்களுடைய சகோதரர்கள், யாரா யாரா ஆப்கானிஸ்தான் ஈராக்கில் கேன்சருடைய வியாதியால் பாதிக்கப்பட்ட லட்ச மக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். யாரா பலஸ்தீன் மண்ணில் அடியாயக்காரர்கள் எங்களுடைய தாய்மார்களையும் குழந்தைகளையும் சிறார்களையும் நாசப்படுத்திக் கொண்டு எங்களால் ஒன்று செய்ய முடியாது. இவ்வளவு பலத்துடன் சக்தியுடன் இருந்தும் உன்னுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்த காரணத்தினால் யாரா இந்த அவல நிலைமை அடைந்திருக்கிறோம். இறைவா, இந்த இந்த சபையில் கூட இருக்கும் சில நல்லடியார்களுடைய அந்த துவா பிரார்த்தனைக்கு நீ அல்லாஹ் ஆமீன் சொல்லக்கூடியவர்களுடைய அந்த துவாவை கபூல் செய்து இந்த நாட்டையும் உலக முஸ்லிம் நாடுகளையும் ஒரு நிம்மதியான நிலைமைக்கு தந்தருவாயாக. யாரா ஒரு நிம்மதியான நிலைமைக்கு தள்ளுவாயாக. யாரா அந்த உமர் ஹத்தாப் அவர்களை போன்று, சலாஹுதீன் அய்யூபி போன்று ஒரு சிறந்த மனிதருடைய ஒரு முன்மாதிரியை எம்மத்தியில் ஏற்படுத்துவாயாக. குழப்பமும் ஃபித்னாவும் துரோகமும் அநியாயமும் பிளவும் உள்ளங்களில் ஏற்பட்ட காரணத்தினால், ஒற்றுமையின்மை காரணத்தினால் தான் இன்று இந்த நிலைமை அடைந்திருக்கிறோம். இதுக்கு மேலும் நாம் நமக்கிடையில் சண்டையில் ஈடுபடாமல் ஒற்றுமையான சமுதாயமாக வாழ யாழ்லானி வழிவகுத்து தருவாயாக. வாகர்தாவ அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.